புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் திரு கருணல் பன்னீர்செல்வம் அவர்கள் மகாகவி பாரதியாரின் தமிழ் தொண்டும் சமூக அக்கறையும் பற்றி பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி நம்மளுடைய பாரதியார் அவர்களுடைய நினைவு தினத்தை கடைபிடிச்சிட்டு வர்றோம். பாரதியார் அப்படின்னு சொன்னாலே தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்திய அளவுல உலக அளவுல அவருடைய கவிதைகள், இலக்கியம், பெண் விடுதலைக்காக அவர் கொடுத்த குரல், அவர் எழுதிய பாடல்கள் நிறைய இருக்குது. அந்த வகையில அவருடைய நினைவுகளை ஒரு பகிர்ந்தக்கூடிய வகையில இன்னைக்கு உங்களை புதுகை பண்புடைய நேயர்கள் சார்பா வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஐயா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்மளுடைய புதுகை பண்புடைய நேயர்களுக்காக செஞ்சுக்கங்க ஐயா.
புதுகை பண்பலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தேன். நான் ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் இணை பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன். தமிழ்துறை தலைவராகவும் இருந்து வருகின்றேன். நான் இளங்கலை பயின்ற பொழுது விடியல் என்கின்ற சிங்களதனை என்னுடைய நண்பர்களோடு இணைந்து நடத்தி இருக்கின்றேன். 30க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டுள்ளேன். இசைஞானி இளையராஜா குறித்தான ஒரு கவிதை நூல், எழுவாய் கதிர்கள் என்கின்ற தலைப்பிலே ஒரு கவிதை நூல், இலக்கிய பூத்தரம் என்கின்ற தலைப்பிலே ஒரு ஆய்வு கட்டுரை நூல் போன்ற நூல்களை படைத்துள்ளேன். அதே போல புலம்பெயர்ந்த படைப்பாளர்கள் ஒருவராகிய டென்மார்க் வி ஜெயகுமார் அவர்களுடைய படைப்புகள் குறித்து ஒரு நூலையும் வெளியிட்டுள்ளேன். தமிழ் என்கின்ற எழுத்துக்களை பிரித்து பார்த்தால் தா நீ எல் என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்களை கொண்டே தமிழ் தாய்க்கு உருவத்தை படைத்துள்ளேன். இந்த உருவத்தை பாவலர் அரியமதி அவர்கள் வெளியிட்டார்கள். 2017 சிங்கப்பூரில் நடைபெற்ற கருத்தரங்கத்திற்கு சென்று வந்திருக்கின்றேன். 2023 அண்மையில் நடைபெற்ற உலக தமிழ் ஆராய்ச்சி என்ற மாநாட்டிலும் கலந்து கொண்டு வந்திருக்கின்றேன். கொரோனா தீர்ப்பு காலகட்டத்தில் தனித்தமிழ் தேர்வு நடத்தி அதில் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றது ஒரு குறிப்பிடத்தக்க சிறப்பாக கருதுகின்றேன். சிறந்த கட்டுரைக்கான விருதுகளையும் பெற்றுள்ளேன். எனது சிறிய அறிமுகத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
ஐயா, இன்னைக்கு நம்மளுடைய பாரதியார் அவர்களுடைய நினைவு தினம். பாரதியார் எப்ப எங்கே பிறந்தாரு, அவருடைய இளமை வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையில காலகட்டத்துல அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தாரு, அதை பத்தி ஒரு சிறிய ஒரு குறிப்பு நம்மளுடைய மக்களுக்கு தெரியக்கூடிய வகையில கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
பாரதியார் வந்து திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் 11/12/1882 பிறந்தார். இவருடைய தந்தையார் பெயர் சின்னசாமி ஐயர், தாயார் பெயர் லட்சுமி அம்மாள். இவருக்கு பெற்றோர்கள் இட்ட பெயர் சுப்பிரமணியம் என்பதாகும். ஆனாலும் இவருடைய உறவினர்களும் பெற்றோர்களும் மற்றவர்களும் இவரை அன்பொழுக சுப்பையா என்றுதான் அழைத்தார்கள். எட்டயபுரத்திலே இருந்த மன்னரிடத்திலே சென்று தந்தையாரோடு சென்று இவர் பாடிய கவிதைகளை கண்டு எட்டயபுரத்து மன்னர் இவருக்கு பாரதி என்கின்ற பட்டத்தை வழங்கினார். அது முதற்கொண்டு இவர் பாரதியார் என்று அழைக்கப்படுகின்றார். பாரதியாருக்கு 5 இருக்கும் பொழுது அவருடைய தாயார் மறைந்துவிட்டார். அதன் பிறகு 14 பாரதியாருக்கு திருமணம் நடைபெறுகிறது. அப்பொழுது அவருடைய மனைவி செல்லம்மாவுக்கு 7. அன்றைய காலகட்டத்தில் இது போன்ற திருமணங்கள் இயல்பாக நடந்து வந்தது. இவருக்கு திருமணம் முடிந்த ஓராண்டிலேயே தந்தையார் அவர்களும் இறந்துவிட்டார். எனவே பாரதியார் திருநெல்வேலி இந்து கலாசாலையில் அங்கு 5 வரை பயின்று வந்தார். பிறகு தந்தையார் இறந்த பிறகு அவருடைய அத்தை அவர்கள் பாரதியாரை காசிக்கு அழைத்து சென்று அங்கு படிக்க வைத்தார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பாரதியார் கல்வி பயின்றார். அதன் பிறகு எட்டயபுரத்து மன்னர் டெல்லிக்கு சென்ற பொழுது காசிக்கும் சென்றார். அங்கு பாரதியாரை கண்டு மகிழ்ந்து எட்டயபுர அரண்மனையில் பணி செய்ய அழைத்தார். அவரது அழைப்பை ஏற்று தன் பிறந்த ஊருக்கு பாரதியார் வந்தார். பரந்த அறிவும் இலங்கை ஆற்றலும் நிறைந்த பாரதியார் சிறிய கிராமமாகிய எட்டயபுரத்தில் இருப்பதற்கு அவருக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை. அவருடைய மனமானது அன்றைய காலகட்டத்தில் விடுதலை வேட்கையும் நாட்டுக்கு உழைக்கும் பேரார்வமும் அவரை இந்தி தள்ளியதால் தன்னை அங்கிருந்து மாற்றிக்கொண்டு மதுரைக்கு சென்று தமிழாசிரியர் பணியிலே சேதுபதி பள்ளியிலே தமிழாசிரியர் பணியிலே தன்னை இணைத்துக் கொண்டு வேலை செய்தார். அங்கு 3 மாதங்கள் பணி செய்தார். அதன் பின்னர் 1904 சென்னை சுதேசமித்திரன் இதழில் துணை ஆசிரியர் பணியாற்றார். பெண்களுக்கான சக்கரவர்த்தினி இதழில் ஆசிரியரானார். இந்தியா என்கின்ற இதழிலே கட்டுரைகள் பகுதிகள் எழுதினார். மொழியறிவு படைப்புகளையும் தந்தார். இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரம் கொண்ட பாரதியார் திலகர் அவர்களுடைய தலைமையை ஏற்று நடைபெற்றார். கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் சென்று திரும்பும் போது விவேகானந்தரின் சீட சகோதரி நிவேதிதா தேவியை சந்தித்து ஆட்சி பெற்றார். திலகர், லாலா லஜபதி ராய், விபின் சந்திரபாலர் போன்றவர்களுடன் இணைந்து இந்திய விடுதலை வெளியிட்டு பெரிதும் உழைத்தார். நாடெங்கும் தனன்று எழுந்த விடுதலை உணர்வை ஒடுக்க முனைந்த ஆங்கில அரசு தலைவர்களை கைது செய்ய முனைந்தது. பலர் சிறைகளில் அடைக்கப்பட்டார்கள். பாரதியாரையும் சிறையில் அடைப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருந்த பொழுது பாரதியாரின் மீது அன்பு கொண்ட நண்பர்கள், நீங்கள் சிறையில் இருப்பதை காட்டிலும் சிறையில் இருந்து நாட்டுக்கான கருத்துக்களையும் அந்த விடுதலை உணர்வையும் தூண்ட வேண்டும் என்ற சொன்னதனுடைய அடிப்படையிலே அவர் புதுவை புதுச்சேரிக்கு தன்னுடைய குடும்பத்தை அழைத்துச் சென்றார். அங்கிருந்தபடியே தனது பத்திரிகை பணிகளை தொடர்ந்தார். பாரதியாரின் முயற்சியில் அரவிந்தர், வாகேஸ்வர ஐயர் ஆகியோரும் புதுச்சேரிக்கு வந்தார்கள். அங்கிருந்த காலத்தில் ஏராளமான பாடல்களை பாரதியார் பாடினார். அங்குதான் பாரதிதாசன், வாரா, புகழைக்கண்ணன், கனகலிங்கம் போன்ற கீடர்கள் பாரதியாருக்கு அறிமுகமாகி உற்ற துணைவர்களாகவும் விளங்கினார்கள். புதுச்சேரியிலிருந்து மீண்டும் தமிழகத்திற்கு கிளம்பி வரும்போது கடலூரில் பாரதியார் கைது செய்யப்பட்டார். பின்னர் விடுதலை பெற்ற பாரதியார் செல்லம்மாள் பிறந்த ஊரான தடயத்திற்கு சென்றார். எட்டயபுரம் மன்னரை சந்தித்தார். இப்படி அவர் தன்னுடைய இளமை வாழ்விலிருந்து விடுதலை போராட்டத்துக்கு வந்ததிலிருந்து பல போராட்டங்களுக்கிடையே தம்முடைய பணியை தொடர்ந்து செய்து இன்றைய நாளில் 12/9/1921 அவர் இவ்வுலகை விட்டு மறைந்தார். ஆனாலும் இன்றும் அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய கருத்துக்களும் சிந்தனைகளும் இந்த சமுதாயத்தை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது.
ஐயா, பாரதியார் அவர்கள் நிறைய இதழ்கள் நடத்திருக்காரு. குறிப்பா இதழியல் துறையில அவருக்கு இருக்கக்கூடிய பங்கு என்ன, பாரதியார் என்னென்ன இதழ்கள் வெளியிட்டாரு, அதன் மூலமா எப்படிப்பட்ட கருத்துக்களை பொதுமக்களிடையே பரப்பினாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
பாரதியார் ஏற்கனவே இப்ப நம்ம அந்த இதழ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றையே சொன்னா, சுதேசமித்ரன் என்கின்ற இதழிலே 1904 இணைந்து அதனுடைய துணை ஆசிரியராக பணியாற்றினார். அதே போல பெண்களுக்காகவே தொடங்கப்பட்ட சக்கரவர்த்தி என்கின்ற எதிரிலே ஆசிரியராக பணியாற்றினார். இந்தியா என்கின்ற எதிரிலே தமது கட்டுரைகளையும் கவிதைகளையும் வெளியிட்டார். இதன் மூலம் பாரதியாருடைய அந்த கவிதை வீச்சு, சுதந்திர உணர்வு, வேட்கை, இதையெல்லாம் மக்களிடத்திலே சென்று ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு வித்திட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது.
ஐயா, இதுவரைக்கும் பாரதியார் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு, அதுல எழுதிய நூல்கள்ல என் நிறைய கவிதைகள் பிரபலமாயிருக்கு, அதை பத்தி அதனுடைய கவிதைகள் மூலமா பொதுமக்களுக்கு அந்த சுதந்திர உணர்வை எப்படி ஊட்டினார், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சலி சபதம் போன்ற பல வகை பாடல்களை நூல்களாக படித்திருக்கின்றார். சிறுகதைகளையும் படைத்திருக்கின்றார். வசன கவிதை படைத்திருக்கின்றார். பாரதியினுடைய பன்முக பார்வைகள் என்று சொன்னால் நிறைய இருக்குது. அதில் குறிப்பாக சுதந்திரத்துக்காக அவர் பாடிய பாடல்கள் மிக எழுச்சி மிக்க பாடல்களாக இருக்கின்றது. தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கண்ணீரால் காத்தோம் தருக திருவுளமோ என்று பாடுகின்றார். அதே போல அன்றைக்கு இருந்த அந்த சுதந்திர தாகத்தை பாரதியார் தம்முடைய கவிதையிலே சொல்லும் பொழுது, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மணிய மதியம் இந்த அதிகியின் மோகம் என்று மக்களை தட்டி எழுப்பிய கவிதைகளாகும். இந்த விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட பாரதியாருடைய அந்த உணர்வு எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், இதந்தரு மனையின் நீங்கி இதர் மீது சிறைப்பட்டாலும், பதம் திரு இரண்டும் மாறி பழிமிகு நிலைவுற்றாலும், விதந்தரு போடி இன்னல் விளைந்தன்னை அழித்துட்டாலும், சுதந்திர தேவி நின்னை தொழுகிடல் மரத்திலேனோ என்று பாடுகின்றார். எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் எதிர்த்து நின்று இந்திய விடுதலைக்காக போராடுவேன், போராடுவோம் என்கின்ற கருத்துக்களை தமது பாடல்களின் வாயிலாக பாரதியார் அவர்கள் எடுத்துரைத்தார்கள்.
ஐயா, இந்திய விடுதலை போர்ல நிறைய காந்தி நேரு இத மாதிரி பல்வேறு விதமான தேச தலைவர்கள் பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு பிறகு ஆங்கிலேயர்கிட்டேந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த வகையில இந்தியாவுடைய விடுதலை போர்ல பாரதியாருடைய பங்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
பாரதியாருடைய பங்கு பாடல்கள், பாடல் ஏற்படுத்திய எழுச்சியை மக்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு தூண்டுகோலாக இருந்தது என்று சொன்னால் அது மிகையாவது. அவருடைய பாடல்கள் சாதாரண எளிய மக்களை மட்டுமல்ல தலைவர்களையும் ஈர்த்தது, போராட வைத்தது. பாரதியார் வந்து அவருடைய கவிதைகள் வந்து புது கவிதைகளாக வெளிவருகின்றது. அதற்கு முன்னதாக இருந்த கவிதைகள் எல்லாம் இலக்கணத்துக்கு கட்டுப்பட்டு இருந்த கவிதைகள், இவருடைய கவிதைகள் வரும்பொழுது புது கவிதையாக வருகின்றது. பாமர மக்களும் கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய கவிதை வரிகளாக இருந்ததால் அவர் என்ன சொல்ல வந்தாரோ அந்த கருத்துக்கள் எளிதாக மக்கள் மனதிலே சென்று அவர்களை போராட தூண்டியது. அந்த வகையிலே பாரதியனுடைய அந்த கவிதை வரிகள் என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக, விடுதலை போராட்டத்திற்கு மிகப்பெரிய ஆயுதமாக விளங்கியது என்று சொல்லலாம்.
ஐயா, பாரதியாருக்கு நிறைய மொழிகள் தெரியும், ஆனாலும் தமிழ் மொழி மேல அவருக்கு ஒரு பற்று, ஒரு மொழியின் மேல அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு அன்பு, ஒரு ஈடுபாடு வர்றதுக்கு என்னங்க ஐயா காரணம்?
அருமையான, அதாவது பாரதியாருக்கு பல மொழிகள் தெரிந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். சீனம், ஆங்கிலம், பிரெஞ்சு, தமிழ், தெலுங்கு, உருது, சமஸ்கிருதம் என்று பல மொழிகளில் அவருக்கு புலமை இருந்தது. ஆனாலும் கூட அவர் கூறுகின்ற அந்த யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிகள் இனிதாவது எங்கும் காணோம் என்று குறிப்பிடுகின்றார். யாராவது தமிழ் மட்டும் தெரிந்தவர்கள் இந்த வார்த்தையை கூறியிருந்தால், இந்த வாக்கியத்தை கூறியிருந்தால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்காது. ஆனால் பல மொழிகளை கற்றறிந்த பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிகள் இனிதாவது எங்கும் காணோம் என்று குறிப்பிடுவது அது சரியான நபர் சரியாக சொன்னதாக கருதுகிறது. அந்த அளவுக்கு தமிழ் மொழியினுடைய இனிமை, வளமை, இலக்கண செழுமை, இலக்கிய செழுமை எல்லாமே இருக்கின்றது. அதனால்தான் பாரதியார் குறிப்பிடுகின்றார். அதாவது நம்ம சங்க இலக்கியங்களை எடுத்துக்கொண்டு சொன்னால், சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கூறப்பட்ட கருத்துக்கள். அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கூறப்பட்ட கருத்துக்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய வேறு எந்த மொழிகளிலும் சொல்லப்படவில்லை என்பதுதான் நம்முடைய தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய பெருமை. தமிழ் மொழியினுடைய இலக்கணத்தால் மட்டும் நம்முடைய மொழி பெருமை அடையவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய தமிழர்கள் சொல்லி வைத்த அந்த அற்புதமான வாழ்வியல் தத்துவங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மற்ற மொழிகளில் யாரும் சொல்லாதது நம்முடைய தமிழ் மொழியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் நம்முடைய தமிழ் மொழியும் சரி, தமிழர்களும் சரி, பண்பட்டவர்களாக விளங்கி கொண்டு வருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே தமிழ் மொழியை அவர் புகழ்ந்து கூறியிருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன்.
ஐயா, பாரதியார் ஆற்றிய சமுதாய பணிகள் என்னென்ன, இந்த சமுதாயத்திற்கு பாரதியாருடைய பணிகள் எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் முன்னேற்றம் அடைய உறுதுணையா இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
பாரதியார் வந்து இந்திய தேசத்தை மிகவும் நேசித்தார். அதனுடைய விளைவாக இங்கிருக்கக்கூடிய பிற்போக்கான சிந்தனைகளை களைய முற்பட்டார் பாரதியார். அதில் குறிப்பாக ஜாதி இருந்து விடுதலை, பெண் விடுதலை, வேறுபாடுகளை கடந்து மத ஒற்றுமையை உருவாக்குவது, இப்படிப்பட்ட கருத்துக்களை மக்கள் மனதிலே பதிய வைப்பதில் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டார் என்பதை அவருடைய கவிதைகள் வந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது.
ஐயா, குறிப்பா பெண்களுடைய விடுதலை, பெண் கல்விக்கு பாரதியார் ஆற்றிய தொண்டுகள் என்னென்னங்கய்யா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
பொதுவாகவே பாரதியாருடைய கருத்துக்களும் சரி, அவருடைய சிந்தனைகளும் சரி, ஏற்றளவில் மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையிலும் அவர் பின்பற்றினார் என்றதுதான் அவரை குறித்தான ஒரு உயர்வான மதிப்புக்கு நாம் வருகின்றோம். பெண் விடுதலை குறித்து நிறைய பாடியிருக்கிறாரு. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாதியில் பெண்கள் நடத்த வேண்டும் என்று பாடுகின்றார். வீட்டுக்குள்ளே பெண்ணை கூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைகள் இருந்தார் என்றும், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இலைப்பிள்ளை தான் என்று குண்ணியடி என்று புரட்சிகரமான கருத்துக்களை வைத்தார். அது மட்டுமல்ல, தட்டு நிலை என்று சொல்ல வந்தால் அதை இரு தட்டுக்கும் பொதியில் வைப்போம் என்று, ஆண் பெண் என்கின்ற வேறுபாடு இல்லாமல் தட்டு நிலை என்பது இருவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை பாரதி அவர்கள் மிகச் சிறப்பாக எடுத்துச் சொல்கின்றார். ஆணும் பெண்ணும் நிகரணக் கொள்வதால் அறிவில் ஒன்றி வையம் அழைக்குமாம் என்று கூறுகின்றார். ஆணும் பெண்ணும் இணைந்து சம அளவில் இருந்தால்தான் இந்த வையம் உயரும் என்கின்ற கருத்தையும் சொல்கின்றார். ஔவையார் என்கின்ற ஒரு பெண்பால் புலவர் கூறுகின்றார், தையல் சொல் கேளல் என்று அவர் கூறுகின்றார். ஔவையார் ஒரு பெண்பால் புலவராக இருந்தாலும் கூட அவருடைய கருத்து என்னவாக இருக்கின்றது என்றால், பெண்களினுடைய கேட்டை கேட்டாலே தையல் சொல் கேளல் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் பாரதியார் சொல்கின்றார், தையலை உயர்வு செய்கின்ற புதிய ஆட்சி சுவையில் கூறுகின்றார். இப்படி பெண் விடுதலைக்காக ஏராளமான கருத்துக்களை சொன்னவர், தன்னுடைய மனைவிக்கும் அந்த உரிமையை கொடுத்தவர், தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி காட்டியவர் பாரதி.
ஐயா, இன்னைக்கு நம்ம பாரதியாருடைய நினைவு தினத்தை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு கூட பாரதியாருடைய கருத்துக்கள் பேசக்கூடியதா ஏற்புடையதா இருக்கு அப்படிங்கிற காலகட்டத்துல, இன்றைய பொதுமக்களுக்கு இன்றைய பாரதியாருடைய நினைவு நாள்ல பாரதியாருடைய வழியா அவருடைய கருத்துக்களா நீங்க சொல்ல வர வேண்டிய, நீங்க வலியுறுத்த வேண்டிய கருத்துக்கள் என்னென்னங்கய்யா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அன்றைக்கு பாரதியார் பணியால் நெஞ்சு பொறுத்ததில்லையே, இந்த நிலையில் ஆந்தரை நினைத்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார், இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனையே, வஞ்சனை பெய்கள் என்பார், இந்த மரத்தில் என்பார், அந்த குளத்தில் என்பார், துஞ்சது முகத்தில் என்பார், மிக துயர்படுவார், என்னை பயப்படுவார் என்று பாரதியார் பாடினார். ஆனால் அதே நிலைமை இன்றும் கூட இருந்து வருகிறது என்பது ஒரு வேதனைக்குரிய விஷயம்தான். ஆனாலும் அவருடைய பாரதியாருடைய வழியிலே அவர் சொல்லுகின்ற ஒரு கருத்து இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகின்றது. பாரதியார் அவர்கள் அவர் சமய ஒற்றுமையை அங்கே போதிக்கின்றார். அந்த சமய ஒற்றுமை என்பது இன்றைக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது இருக்க வேண்டும் என்கின்ற கருத்து. அதே போல சாதி இரண்டொழிய வேறில்லை என்று அவை பிராட்டி சொன்னார். அதையே பாரதியாரும் பல இடங்களிலே சுட்டி காட்டி இருக்கின்றார். சாதியில் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம், எல்லாரும் ஓர் உலம், எல்லாரும் ஓர் இனம், எல்லாரும் இந்திய மக்கள் என்று பாடினார். எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை இது போன்ற வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமையோடு இந்திய தேசத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு ஒற்றுமை என்பது மிக அவசியமாக படுகின்றது. எனவே அந்த பாரதியார் கண்ட கனவு என்பது ஒரு மிகப்பெரிய கனவு. அவர் பாடல்களில் அதாவது சுயநலம் என்பது சிறிதும் இல்லாமல் பொது நலம் குறித்து நிறைய பாடியிருக்கின்றார். அந்த அதுபோல இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைவர்களும் சரி, பொதுமக்களும் சரி, சுயநலம் தவிர்த்து பொதுநலம் எனக்கூடிய வகையில நாடு பாரதியாருக்கு எந்த அளவுக்கு அந்த தேசபக்தி அனைவருக்கும் வேண்டும் என்று இந்த நாளிலே நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
ஐயா, இது வரைக்கும் பாரதியாருடைய நினைவு தினத்துல அவருடைய பிறப்பு, இளமை வாழ்க்கை, அவருடைய பத்திரிகைகள், அவர் எழுதிய நூல்கள், இந்திய தேசத்துல விடுதலை போரில் அவருடைய பங்கு, அவருடைய சமுதாய சிந்தனைகள் குறித்து மிகச்சிறப்பான ஒரு விளக்க உரையை வந்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உங்களுக்கு பாரதியாருடைய பாடல் வரிகள் ஏதாவது உங்களுக்கு தாக்கம் ஏற்படுத்திய பாடல் வரிகள், சமுதாயத்துடைய சிந்தனைகளை ஏற்படுத்திய பாடல் வரிகள் ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்க சொல்லலாம் ஐயா.
அவருடைய பாடல்கள் எல்லாமே பிடித்த பாடல்கள் தான், அது நம்ம வந்து அதனால இருந்தாலும் நீ கேட்பதற்காக சில பாடல்களை சொல்லப்படுகிறோம். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம் பாடி துன்பமிக உலர்ந்து பிறர்வாட பல செயல்கள் செய்து, நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடும் ஊற்றுக்கு இறையன பின் மாயும், பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வன் என்று நினைத்தாயோ என்று பாடுகின்ற அந்த பாடல் வரிகள் ஒரு வாழ்க்கை நிலையில எந்த ஒரு சூழ்நிலையிலும் வீழ்ந்துவிடக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கான ஒரு கொள்கையை கோட்பாட்டை உருவாக்கி கொண்டு வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு அற்புதமான பாடலாக அந்த பாடல் இருக்கின்றது. அந்த பாடல் பாரதியாருக்கும் ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்திய பாடலாகத்தான் கருதுகின்றேன். அதே போல பாரதியார் எவ்வளவோ கனவுகளை கண்டிருக்கின்றார், அந்த கனவுகளை எல்லாம் பாடல்களின் வாயிலாக நிறைய கூறியிருக்கின்றார். குறிப்பாக வெள்ளி பனிமலையின் நீருடவோம் என்கின்ற பாடலும், சிந்து நதியின் விசை நிலவினிலே என்கின்ற பாடலிலும் ஏராளமான கனவுகளை அவர் கூறுகின்றார். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிகழ்த்தி மாறுகொள்வோம், காசி நகர்ப்புலவர் பேசுமுறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் உரை செய்வோம் என்று பல தன்னுடைய கனவுகளை அதிலே வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதிலே நிறைவேறாத கனவு என்று பார்க்கக்கூடியது இரண்டு விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று, சிங்கள தீவனுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை ஏடுறுத்தி வீதி சமைப்போம் என்று பாடினார். பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தீவுக்கு ஒரு பாலம் போட வேண்டும் என்பது பாரதியாருடைய கனவு. அந்த கனவு இன்றும் நிறைவேறாமல் இருந்து வருகின்றது, ஆனால் அதற்கான முயற்சிகள் எடுத்து வருவதாக அறிகின்றேன். அதே போல வங்கத்தில் ஓடி வரும் நீரின் வகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்று பாரதியார் பாடுகின்றார். அத்தனை நீரும் வங்க கடலிலே சென்று கலந்து கொண்டிருக்கின்றது, அந்த நீரை மையத்து நாடுகளுக்கெல்லாம் திருப்பிவிட்டால் அங்கு வெள்ள பாதிப்பு இருக்காது, இங்கு வறுமை வறட்சி இருக்காது, விவசாயம் வேளாண்மை சிறந்து ஓங்கும் என்கின்ற கருத்தின் அடிப்படையிலே அவர் சொன்ன அந்த கருத்து மிகவும் போற்றத்தக்க கருத்தாக பார்க்கின்றேன். இதற்கான முயற்சிகளையும் இன்றைக்கு அரசாங்கம் எடுத்து வருகிறதாக பார்க்கின்றேன். இதையும் நிறைவேறிவிட்டால் பாரதியார் கண்ட கனவெல்லாம் நிறைவேறிவிட்டதாக நான் நினைக்கின்றேன்.
ஐயா, இது வரைக்கும் நம்மளுடைய மகாகவி பாரதியார் அவர்களுடைய நினைவு தினத்துல அவர் வெளியிட்ட பத்திரிகைகள், அவர் எழுதிய நூல்கள், அவருடைய நூல்கள் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது, ஒரு விடுதலை உணர்வை ஊட்டியது, இன்னைக்கு கூட நம்ம பாரதியாருடைய நினைவு தினத்துல போற்றக்கூடிய வகையில அவருடைய கவிதைகளும் அவருடைய எழுத்தும் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படிங்கறத மிகச்சிறப்பா மிக தெளிவான ஒரு விளக்க உரைய வழங்கினீங்க. இன்றைய நமது பாரதியாருடைய நினைவு தினத்துல பாரதியாருடைய பல்வேறு விதமான தகவல்களை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேர்கள் சார்பா மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
சிறப்பான ஒரு வாய்ப்பு வழங்கிய தங்களுக்கும் வானொலி நேயர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேர்களே, இதுவரை மகாகவி பாரதியாரின் தமிழ் தொண்டும் சமூக அக்கறையும் பற்றி அருமையான பல தகவல்களை வழங்கிய முனைவர் திரு கருணல் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6380077959 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.